இன்னைக்கு இந்த 1 பேதுரு 5 அதிகாரத்துல முடிகிற கட்டத்துக்கு நாம வந்திருக்கிறோம். ஆரம்பத்துல இந்த 1 பேதுரு நிருபத்திலிருந்து நான் என்னுடைய சபையில சில வருடங்களுக்கு முன்பாக செய்திகள் கொடுக்க ஆரம்பித்த பொழுது இந்த முறை ரொம்ப வேகமா போகிறாத படிக்கு கவனத்தோட வசனங்களை பார்த்து போதிக்கணும்னு ஒரு தீர்மானத்தை பண்ணினேன். என்ன அப்படி அவசரப்பட்டு போய்விடக்கூடிய நிலைமை ரொம்ப ஈஸியா ஏற்பட்டுரும். வேதத்தை நம்ம பிரசங்கம் பண்ணுகிற பொழுது ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து பிரசங்கம் பண்ணலாம், அந்த அதிகாரத்துல சில விஷயங்கள்ல இருந்து பிரசங்கம் பண்ணலாம் தொடர்ச்சியா. இருந்தாலும் கூட அந்த முழு புத்தகத்தையும் கவனத்தோட பிரசங்கம் பண்ணுகிற பொழுது அதனால நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அப்படி போகிற பொழுது நம்ம பார்க்கலாம் வேதத்துல எத்தனை முத்துக்கள் ரத்தின கற்கள் எல்லாம் பரவி காணப்படுகிறத நம்ம பார்க்கலாம். அதாவது அது போன்ற சத்தியங்கள் ஆழமாக புதைந்து காணப்படுகிறத நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த முடிவதற்கு முன்பாக இந்த அதிகாரம் இன்னும் சில வசனங்கள் இருக்கின்றன. இருந்த பொழுதும் இன்னைக்கு வந்து 10வது 11வது வசனங்களை நான் பார்க்க போகிறோம். அந்த 10-11 வசனங்கள் 1 பேதுரு 5 இருக்கிறத நான் வாசிக்கிறேன். பேதுரு சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கின்ற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை விடுபட்டு போயிருக்கிறது. ஆங்கில வேதத்துல அந்த வார்த்தை இருக்கிறது, ஆனா தமிழ் வேதத்துல அந்த வார்த்தை விடுபட்டு போயிருக்கிறது. காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் அது பின்னால நான் அதை சொல்லுகிறேன். இந்த ரெண்டு வசனங்களையும் இந்த கால நேரத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த வசனங்கள்ல எதை பார்க்கிறோம்? இத ஆங்கிலத்துல இத சொல்லுவாங்க, நமக்கு முன்னால இருக்கின்ற வசனங்கள் ஒரு பெனடிக்ஷன் என்று ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதாவது பேதுரு தன்னுடைய நிருபத்தை முடிக்கிறதுக்கு முன்பாக தன் மக்களை பார்த்து அவரை ஆசீர்வதிக்கிறார், அதுதான் பெனடிக்ஷன். இப்படியாக இந்த வசனங்கள் முடிவுக்கு வருகிற பொழுது அங்கு எழுதப்பட்டிருக்கிறத ரொம்ப பேரு கணக்கெடுக்கிறது இல்லை. சரி, இந்த நிருபத்தை முடிக்க போகிறாரு, முடிக்கிற நேரத்துல சில விஷயங்களை எழுதிடுவோம் அப்படின்னு எழுதியிருக்கிறாருன்னு சில நேரம் நினைக்கலாம். அதை நம்ம அப்படி நினைக்க கூடாது. ஏன் நினைக்க கூடாது? இந்த புத்தகத்தை பேதுருவே எழுதின பொழுதும் அது முழுவதையும் கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு வசனத்தையும் சரியாக எழுதி கொடுத்திருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் பரிசுத்த ஆவியானவர் அனாவசியத்துக்கு தேவையில்லாம வார்த்தைகளையோ வசனத்தையோ அங்க கொடுக்க மாட்டார். ஆகவே ஆவியானவர் நமக்கு பேதுரு மூலமாக கொடுத்திருக்கிற எல்லாமே நிச்சயமாக சத்தியங்கள். அதெல்லாம் நமக்கு அவசியமாக தேவைப்படுகின்ற சத்தியங்கள், நம்முடைய ஆவிக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய சத்தியங்களை தான் அவர் கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இது என்ன ஆசீர்வாதம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது ஆங்கிலத்துல பெனடிக்ஷன் சொல்லுகிறோமே, அது வந்து என்னது அப்படின்னு கேட்கலாம். இப்ப இந்த பெனடிக்ஷன் அல்லது ஆசீர்வாதம், தமிழுக்கு பெனடிக்ஷனுக்கு தமிழ் வார்த்தை ஆசீர்வாதம். அந்த அது என்னன்னு சொன்னா இது ஒரு ஜபம். பெனடிக்ஷன் என்று சொல்லுவது, ஆசீர்வாதம் என்று சொல்லுவது ஒரு ஜபம். அப்ப இந்த ஜெபத்தை பேதுரு பண்ணுகிறார். அந்த ஜெபத்தின் மூலமாக தன்னுடைய மக்களை கர்த்தர் தன்னுடைய வல்லமையினாலே ஆசீர்வதிக்கும்படியாக அவர் ஜெபிக்கிறார். இப்ப நம்ம ஊர்ல சபை சபையா பார்த்தா அந்த பெனடிக்ஷன் இருக்குது. அவங்க ஒரு சர்வீஸ் முடியறதுக்கு முன்பு ரெண்டு கையையும் தங்களுடைய பரிசுத்த கைகளை உயர்த்தி அவங்க அந்த ஜபத்தை ஆசீர்வாதத்தை பண்ணுவாங்க. ஆனா அது ஏன் பண்றோம், எதுக்கு பண்ணுகிறோம், அது என்னன்னு கூட ரொம்ப பேருக்கு தெரியாம இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சடங்காக அது போயிருச்சு. நான் ஜபத்தை பண்ணி முடிச்சிருவேன், நான் வளமையா பெனடிக்ஷன் கொடுக்கறது இல்லை. ஆனா அது என்னன்னு தெரியணும். அது வந்து எப்பவுமே ஒரு சடங்கா போகிறதுக்காக சபைக்கு கொடுக்கப்பட்டது இல்லை. சில சபைகள்ல அந்த பெனடிக்ஷன் இல்லாட்டியே ஏதோ கூரை வந்து தலையில விழுந்த மாதிரி யோசிச்சிருவாங்க. இது வந்து ஒரு போதகை, ஆசீர்வாதம் பண்ண முடியாது. அவன் ஆசீர்வாதம் பண்றதுக்கு அது ஆண்டவர் இல்ல, ஆசீர்வாதம் பண்ணுகிறவர் ஆண்டவர். ஆகவே பேதுரு இங்க தான் ஜெபிக்கிறார், தன்னுடைய மக்களுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். அதுதான் இதுல நம்ம பார்க்கிறோம். அப்படி அவர் ஜெபம் பண்ணுவது நம்ம தன்னுடைய நமக்கு அது நிச்சயமாக அதுல சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த சத்தியங்கள் ஆண்டவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கும். இந்த ரெண்டு வார்த்தைகள் வசனங்களுக்கும் உள்ளாக, அதாவது பேதினுடைய ஆசீர்வாத அந்த ஜபத்தினுக்குள்ளாக அநேக சுவிசேஷ வாக்குறுதிகளை நாம் பார்க்கிறோம், சுவிசேஷ ஆசீர்வாதங்களை நாம் அதுல பார்க்கிறோம். அதுவும் இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பலவிதமான என்ன சொல்லுவது, குவஸ்டின்ஸ், கேள்விகள் நம்முடைய மனதில் எழுந்து கொண்டிருக்கிற நேரத்தில், இந்த கொரோனா வைரஸை பற்றி, இந்த COVID-19 எப்போது முடியும், போற போக்கில் பார்க்கிற நேரம் இன்னும் ரொம்ப இறப்பு அதிகரித்து கொண்டிருக்கிறது. இப்ப மகாராஷ்டிராவிலையும் குஜராத்லையும் நிறைய பல பேரை அது பிடிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். நேற்று கூட நான் என்னுடைய போன்ல பார்த்துக்கிட்டு இருந்த பொழுது ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளாக 1000 பேர் இறந்து போயிடுறாங்க நியூயார்க்ல. அந்த அளவுக்கு வேகமா இப்ப அந்த கூட்டம் முடிஞ்சு நான் பார்த்தேன்னா இன்னும் அது கூட தொகை கூடியிருக்கும். அந்த அளவுக்கு சில நாடுகள்ல ரொம்ப மோசமாக இருக்கிறது. இதெல்லாம் மனுஷனுக்கு கேள்வியை எழுப்பும், எப்போ இது முடிய போகுது. இன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன், சிங்கப்பூர் வந்து ஜூன் முடிகிற வரையும் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க, ஃபிளைட்ஸ் எல்லாம் யாரும் புக் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த அளவுல ஒன்னும் மாற போறது இல்லை ஜூன் முடிகிற அளவு. இந்த அளவுக்கு எல்லா நாடுகளையுமே இந்த பயமுறுத்தி வைத்திருக்கின்ற இந்த வைரஸ், அதன் காரணமாக நம்முடைய உள்ளத்துல எழும்புகின்ற எத்தனையோ கேள்விகள், யாருமே பதில் கொடுக்க முடியாத கேள்விகள். கம்பெனிஸ் எல்லாம் தொடர்ந்து இருக்குமா, நம்முடைய வேலைகள் தொடர்ந்து இருக்குமா, சாதாரண ஒரு நிலைமைக்கு நம்மளால திரும்ப முடியுமா, என்ன விதமாக வாழ்க்கை இனிமே இருக்க போகிறது சமுதாயத்துல, பக்கத்து வீட்டுக்காரனோடய நம்ம போய் கலந்துக்க முடியாத அளவுல எல்லாம் இருக்கிறதே, இப்படி எல்லாம் ஒரு கேள்விகள் எல்லாம் இருக்கிற பொழுது இப்ப இந்த பகுதி நமக்கு ரொம்ப ஆறுதலை கொண்டு வருகிறது. அது உண்மையிலேயே தேவனுடைய மக்களுக்கு, தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு அதிகமான ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கிறது. ரொம்ப ஆறுதல்களை கொண்டு வருகிறது, ஒரு தைரியத்தை கொண்டு வருகிறது, ஒரு ஆனந்தத்தை கொண்டு வருகிறதா இருக்கு. கிருபையின் மூலமாக, விசுவாசத்தின் ஊடாக இயேசு கிறிஸ்துவுடைய மக்களா இருக்கிறவர்களுக்கு அது அந்த விதத்துல இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. இப்ப நாம வந்து நாளைய நாள் எப்படி இருக்குமோ, அடுத்த வாரம் அடுத்த மாசம் எப்படி இருக்குமோ தெரியாது. சில நேரம் பலவிதமான பயங்கள் நம்முடைய இதயத்துல கூட ஏற்படலாம். இருந்தாலும் தேவனுடைய மக்கள் அந்த எதிர்காலத்தை குறித்து மிகுந்த தைரியத்தோடு ஒரு நம்பிக்கையோடு இருக்க முடியும் என்பதற்கு இந்த வார்த்தைகள் நமக்கு உதவி செய்கின்றன. கிறிஸ்துவனுடைய மக்கள் எந்த உடைய பயமும் இல்லாமல், ஒரு கேள்வியும் இல்லாமல், ஒரு நல்ல தைரியத்தோட இருக்க முடியும். சில நாட்களுக்கு முன்பாக நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன்னா அப்படியெல்லாம் உலகம் பூரா நடக்குது, நியூஸ் எல்லாம் பார்க்கிற நேரம் ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா எங்க நாட்டில் பொறுத்த அளவுல ரொம்ப குறைவா தான் இறந்திருக்கிறாங்க. அது வந்து ஒரு 1400 பேருக்கு தான் மொத்தமாகவே இந்த வியாதி பிடிச்சிருக்கு. அதுல பாதி பேரு சோமாயிட்டாங்க. ஆகவே இங்க ரொம்ப பாதிக்கல. பாதிக்காத காரணம் எல்லாமே கம்ப்ளீட் லாக்டவுன்ல இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். அதனால ஒரு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அமைதியா இருக்க முடிகிறது. அப்ப நான் கேட்டு பார்த்தேன், இந்த அமைதி எங்க இருந்து வருது? என்ன ஒண்ணுமே நடக்காததுனால ஏற்படுகிற அமைதியா, ஒரு உலகத்து அமைதியா? உண்மையிலே யோசித்து பார்க்கிற பொழுது அந்த ஒரு காம்னஸ் சொல்லலமே, அந்த அமைதி ஆண்டவர்கிட்ட இருந்து வருகிறது, உலகத்துல இருந்து வர்றது இல்ல. இதே நேரம் நம்ம நியூயார்க்லயே இருந்திருந்தா கூட அவ்வளவு நடக்கிறதுக்கு மத்தியில இந்த வாதமான ஒரு இருதயத்து அமைதிய, ஒரு சமாதானத்தை தேவன் தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். உலகத்தானுக்கு ஆண்டவர் சுவாசிக்காதவனுக்கு அது புரியாது. சில நேரங்களில் நம்ம பார்க்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்றவங்க கூட அவங்க அந்த அமைதியை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னு அந்த அமைதிக்கான விஷயங்களை தேடி அந்த அமைதியை காத்து கொள்வதை விட தலைமுடிய பிடிச்சுக்கிட்டு கலங்குறாங்க உலகத்தான் மாதிரி. அது உங்க தப்பு அப்படி நீங்க செய்யறதா இருந்தா. ஏன்னா ஆண்டவர் அந்த விதமாக இருக்கும்படியாக நமக்கு விசுவாசத்தை கொடுக்கல. அவர் கொடுத்திருக்கின்ற விசுவாசத்துல அநேக ஆசீர்வாதங்கள் நம்ம வந்து சேர்ந்திருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு அதை நம்ம வாசிக்கிற பொழுது, வேத சத்தியத்தை பார்த்து அதையெல்லாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, அதையெல்லாம் தியானம் பண்ணுகிற பொழுது, ஒரு அருமையான சமாதானம், ஒரு காம்னஸ் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. வார்த்தையில அதிகம் செலவிடாதவர்களுக்கு, வாசிக்காதவர்களுக்கு, அதை தியானம் பண்ணாதவர்களுக்கு அது கிடைக்காது. ஏதோ கிறிஸ்தவன் பெயர் வச்சிருக்கிறதுனால அந்த அமைதிய சமாதானம் நமக்கு வந்துடாது. ஆண்டவரை நாடி போய் ஜெபம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணி அதை சொல்றதெல்லாம் யோசித்து பார்க்கிற பொழுது நிச்சயமாக அப்படி ஒரு இருதயத்து சமாதானம் நமக்கு வரும். இப்ப இங்க பேதருடைய நிருபத்துல இங்க இந்த பெனடிக்ஷன் அல்லது ஜபத்தை பார்க்கிறோம். ஆனா இது வந்து பேதருவுக்கு மட்டும் அவருடைய நிருபத்துக்கு சொந்தமானது அல்ல. ஏனைய நிருபங்களையும் அப்படி நம்ம வாசிக்கிறோம். பவுலுடைய ரெண்டு பகுதிகளை பார்ப்போம். பவுல் ரோமர் 15:13 சொல்லுகிறார், பரிசுத்தாவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இது பேதுரு சொன்ன அதே விதமான ஒரு ஜெபம், ஆசீர்வாத ஜெபத்தை இங்க நம்ம பவுலுடைய நிருபத்துல பார்க்கிறோம். அது 2 Corinthians 13:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஒரு சடங்கு மாதிரி அவர் சொல்லல, அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், அந்த சவிசு உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஏன் அப்படி இருக்கும்படியாக ஆண்டவர் அவற்றை தன்னுடைய மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம திரும்பமாக பேதுருடைய நிருபத்துக்கு வருவோம். இந்த 5:10-11 பார்க்கிற பொழுது இங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான வார்த்தை விடுபட்டு போயிருக்குன்னு நான் சொன்னேன். இந்த 2 சொல்லப்பட்டிருக்கின்ற அருமையான காரியங்கள், நமக்கெல்லாம் அவசியமான காரியங்கள், தேவனுடைய மக்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்ற காரியங்கள் எப்படி ஆரம்பமாகிறதுன்னு நம்ம பார்க்கணும். ஆங்கில வேதத்துல நம்ம இதே வசனங்கள், இந்த 2 வாசித்து பார்க்கிற பொழுது ஆனால் என்ற ஒரு வார்த்தையோடு அது ஆரம்பிக்கிறது. இங்கிலீஷ்ல சொல்ல போனா அது பட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி எண்ட்னு போட்டிருக்கலாம். இப்ப எண்டும் யூஸ் பண்ணலாம், ஆனால்ங்கிற பட்டும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கன்ஜங்ஷன்ஸ். ஒரு ரெண்டு காரியங்களை, ரெண்டு விஷயங்களை பொருத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற சில வார்த்தைகள் தமிழ்லயும் அப்படி இருக்குது. இந்த பகுதிக்கும் மற்ற பகுதிக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு காட்டுவதற்காக இந்த வார்த்தைகளை நம்ம எழுத்துல பயன்படுத்துவோம். அது முக்கியமான வார்த்தைகள். நான் எப்பவும் போதகர்களுக்கு போதிக்கிற பொழுது அவங்களுக்கு எல்லாம் சொல்லி இருக்கிறேன், வார்த்தைகளை நீங்க உதாசீனம் பண்ணிடக்கூடாது, அசட்ட பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன். ஏன்னா அது அவசியமான வார்த்தைகள். அப்ப அந்த பாருங்க, நீங்க 10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மைமைக்கு அழைத்தவராய் இருக்கிறேன்னு ஆரம்பிக்குது. ஆனா அது எப்படி ஆரம்பிச்சிருக்கணும்? அந்த இடத்துல ஆனால்னு ஒரு வார்த்தை வந்திருக்கணும். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை தமது நித்திய மைமைக்கு அழைக்கிறவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுப்ப வைக்கின்ற உங்களை சீர்படுத்தி இஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று அது வந்திருக்கணும். ஏன் இந்த ஆனால்? அது மூலமொழியில இருக்குது, தமிழ்ல விடப்பட்டு போய்விட்டது, அது போயிருக்க கூடாது. இந்த ஆனால் எதை காட்டுகிறது? இந்த ஆனால் வந்து முன்னால இதுவரையும் பேதுரு சொன்ன காரியங்களுக்கும் இப்ப இந்த ரெண்டு வசனங்களிலையும் சொல்லிய காரியங்களையும் தொடர்பு படுத்துகின்றது. அது தொடர்பு படுத்துவது மட்டுமல்ல, முன்னால் நடந்திருக்கின்ற காரியங்கள் அது எப்படிப்பட்ட காரியங்கள், ஆனால் இப்பொழுது உங்கள் ஆண்டவருக்கு என்ன தந்திருக்கிறார் என்பதை வேறுபடுத்தி காட்டுவதாக இருக்கிறது. இந்த ஆனால் இல்லாட்டி அதை நம்மளால பார்க்க முடியாது. சரி, முன்னால என்னத்தான் பார்த்தோம்? அங்க பார்த்தீங்கன்னா அங்க பிசாசு பத்தி நமக்கு சொல்லுகிறார். யாரு? பேதுரு. 8வது வசனத்துல விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், அவன் தான் நம்முடைய எதிராளி. அவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எப்படி யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் ஏன் அப்படி சுற்றி திரிகிறான்? அவனுக்கும் ஆண்டவருக்கும் பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்துல நாமும் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். அவனுக்கும் ஆண்டவருக்கும் நடப்பது மட்டுமல்ல, அவனுக்கும் சபைக்கும் போராட்டம் நடக்கின்றது, அவனுக்கும் நமக்கும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், சபை தேவனுடையது, அது அவனுக்கு பிடிக்கல. நம்ம எப்படியாவது தொலைக்கணும்னு பாக்குறான். நம்ம எப்படியாவது தொலைத்தா அவன் ஆண்டவரை தோல்வி அடைய செய்யலாம்னு அவன் முயற்சி செய்யறான். இந்த போராட்டம் இன்னைக்கு நேரத்து இல்லாம நடந்து கொண்டிருக்கிற போராட்டம். இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். அந்த ஆவிக்குரிய போராட்டத்துல தான் இந்த பிசாசு தேடி திருந்து எல்லா இடத்திலையும் போய் யாரை கவுக்கலாமோ என்று அவன் காரியம் செய்து கொண்டிருக்கிறான். அப்ப இவன் அப்படி செய்து கொண்டிருக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார் அங்க பேதுரு 9வது வசனத்துல விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. எல்லாம் பாடு அனுபவிக்கிறாங்க உலகத்துல இருந்த பொழுதும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே நீங்க என்ன செய்யணும்? உங்க விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனுக்கு எதிராக போராடுங்கள், உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இப்ப நீங்களே கூட உங்களுடைய ஆவிக்குரிய போராட்டத்துல, ஸ்பிரிச்சுவல் பேட்டில், சாத்தானுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிற அந்த போராட்டத்துல சில நேரம் நீங்க யோசிக்கலாம், ஐயோ நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேனே, என்னுடைய பாவங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கிறதே அப்படின்னு நினைச்சு நீங்க அதுக்கு இடம் கொடுக்கிற பொழுது, நீங்க ஒரு பலவீனரா ஆகிற பொழுது, நீங்க இலகுவாகவே பிசாசுவுக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்துறீங்க. அதைத்தான் அவன் தேடுகிறான், அதைத்தான் அவன் விரும்புகிறான். நம்ம பலவீனமான ஒரு நம்முடைய பாவங்கள் நமக்கு தெரிகிற பொழுது, அதையெல்லாம் நமக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற பொழுதும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஓடி போகணுமே தவிர பலவீனனா இருந்து பிசாசின் கையில விழுந்து விடக்கூடாது. சரிங்களா? அப்படி ஆகக்கூடாது என்பதற்காகத்தான் பேதுரு என்ன செய்கிறார் இங்க 10-11வது வசனங்கள்ல நம்முடைய சுவிசேஷ ஆசீர்வாதங்களை அப்படியே பட்டியல் போட்டு சுருக்கமாக நமக்கு தந்திருக்கிறார். ஏன் தந்திருக்கிறார்? நாம வந்து இந்த விதத்துல நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம சுவாசிக்கிற ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், எப்படிப்பட்ட ஒரு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், எப்படி நம்மை காத்து கொள்கிறார் என்பதையெல்லாம் நமக்கு சொல்லுவதற்கு காரணம் நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்துல நம்ம தளர்ந்து போறாமல் வைராக்கியத்தோட எதிர்த்து அந்த பிசாசை தொடர்ந்து போராடணுங்கிறதுக்காக தான். ஆகவே இந்த ஆனால் இங்க ரொம்ப முக்கியம். அந்த ஆனால் முன்னால இருக்கிற வசனங்களோட தொடர்பு படுத்தி பார்த்து இந்த வசனங்கள் எந்த அளவுக்கு அவசியமானவை என்பதை நமக்கு முன்வைக்கின்றன. அந்த சின்ன ஆனால் அங்க அதை செய்கிறது. ஆண்டவர் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய பிரச்சனைகள், அவருக்கு தெரியும் நம்முடைய கவலைகள். இருந்த பொழுதும் கூட அவர் நம்ம கண்காணித்துக் கொண்டு நம் மீது அக்கறை செலுத்துகிறார். அது பேதுருவுக்கு நல்லா தெரிகிறது. ஆகவே பேதுரு ஜெபம் பண்ணுகிறான். அந்த கிருபியின் தேவன், அந்த அருமையான ஆண்டவர் நம்மை தொடர்ந்து இங்கே காத்துக் கொள்கிறார். பத்தாவதுல பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபியும் பொருந்திய தேவன் தாமே, சகல கிருபியும் பொருந்திய தேவன் தாமே நம்முடைய நித்திய மகிமைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அதுவும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நீங்க கொஞ்ச காலத்துக்கு பாடு அனுபவிக்கிற பொழுதும் அந்த பத்தாவது வசனத்துல வருகிறது. அது கொஞ்ச காலத்துக்கு தான், அது நீண்ட காலங்களுக்கு அல்ல. அந்த கொஞ்ச காலங்களுக்கு அனுபவித்த பொழுதும் அவர் என்ன செய்கிறார், உங்களை சீர்படுத்தி, உங்களை ஸ்திரப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி அவர் நிலைநிறுத்துவார் என்று அவர் அங்க சொல்லுகிறார். அப்ப பாத்தீங்களா எப்படி, எந்த அளவுக்கு இந்த காலப்பகுதியிலும் கூட முதல் நூற்றாண்டுல பேதுரு அப்ப துன்பப்பட்டவர்களுக்கு எழுதிய நிருபம் அருமையா கூட இன்னைக்கு நமக்கு தைரியம் கொடுப்பதாக இருக்கிறது, நமக்கு துணை செய்வதாக இருக்கிறது. ஆகவே இந்த பகுதியிலிருந்து 10-11 வசனங்கள்ல இருந்து மூன்று முக்கியமான காரியங்களை நம்ம இந்த கால வேளையில பார்க்கிறோம். இதுல என்ன பார்க்கிறோம், இந்த அப்போஸ்தலன் பேதுருனுடைய இந்த ஆசீர்வாத ஜபத்திலிருந்து நாம் எதை பார்க்கிறோம், அந்த மூன்று காரியங்களில் முதலாவது இதுதான், நம்முடைய சுவிசேஷ ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பவர் யார், அதாவது அதையெல்லாம் நமக்கு கொடுப்பவர் யார், அதெல்லாம் எங்க இருந்து நமக்கு வருகிறது, நம்ம அதெல்லாம் பார்க்கணும். நமக்கு எப்பவுமே யாரும் பிரசன்ஸ் கொடுக்கிற நேரம் வாங்கி வச்சுக்கோ ரொம்ப சந்தோஷத்தோடு, ஆனா யோசிச்சு பார்க்கணும் யார் கொடுக்கறதுன்னு. அவங்களுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும், அவங்களுக்கு தேங்க் பண்ணணும் நம்ம, அது ரொம்ப அவசியம். எங்க இருந்து இந்த ஆசீர்வாதங்கள் வருகின்றன, இங்க பாருங்க அவர் என்ன சொல்லுகிறாரு, அந்த ஆனால் அங்க இல்ல, ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்கும் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராகி இருக்கிற சகல கிருபியும் பொருந்திய தேவன் தானே. உண்மையிலேயே சொல்ல போனா ஆனால் சகல கிருபியும் பொருந்திய தேவன் தானே நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். சகல கிருபையும் பொருந்திய தேவன், அந்த வார்த்தை பிரயோகங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய வார்த்தை பிரயோகங்கள். அந்த தேவன் தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். சகல கிருபையும் பொருந்திய அந்த தேவனே அனைத்தையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் அவர்ல தான் தங்கி இருக்கிறோம். முக்கியமாக விசுவாசிகள் தங்கியிருப்பது அந்த தேவனில தான். யோவான் 15:5 யோவான் சொல்லுகிறார், அவர் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. பிகாஸ் மீ யூ கேன் டூ நத்திங், நான் இல்லாமல் நீ ஒன்றுமே செய்ய முடியாது என்று இயேசு கிறிஸ்து அங்க சொல்லுகிறார். ஆகவே இங்க என்ன செய்கிறார் பேதுரு, நம்முடைய கவனத்தை ஆண்டவர் பக்கமாக திருப்புகிறதை பார்க்கிறோம். அதுவும் அல்லாமல் ஒரு பரந்த முதத்துல அவர் ஆண்டவரை நாம் பார்க்கும்படியாக செய்கிறார். ஆண்டவரை ஒரு விசேஷமான வார்த்தைகளை பயன்படுத்தி அழைப்பதை இங்க பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஆண்டவர் அவர், இதுல இந்த வசனம் சொல்லுகிறது, சகல கிருபையும் பொருந்திய தேவன் என்று பேதுரு சொல்லுகிறத பார்க்கிறோம். சகல கிருபையும் பொருந்திய தேவன், அது இன்னொரு ஆங்கிலத்துல சொல்ல போனா த காட் ஆஃப் ஆல் கிரேஸ், எல்லா விதமான கிருபைகளையும் கொண்ட தேவன் அப்படின்னு சொல்லுகிறது. நம்ம நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில இந்த உலகத்துல அதுக்கு அவசியமான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு போகிற பொழுது நம்ம ஆண்டவருடைய எத்தனையோ ஆசீர்வாதங்கள்ல நம்ம ஆனந்தப்படுகிறோம். அவருடைய சமாதானம் நமக்கு கிடைத்திருக்கிறது, அவருடைய சந்தோஷம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஆனந்தம் நமக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது, சகல கிருபையையும் கொண்டிருக்கிற அந்த தேவனிடத்திலிருந்து அதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. நாம ஆண்டவருடைய அந்த கிருபைகளை நினைத்து பார்க்காம இருக்கிற நேரத்தில், அது ஒவ்வொன்றையிலையும் தியானம் பண்ணாம இருக்கிற பொழுது, அது எங்கிருந்து வருகிறது என்ற உணர்வை இல்லாதவர்களாக நடந்து கொள்ள போகிற பொழுதுதான் நமக்கு என்ன நடக்கிறது, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில தளர்ந்து போய் விடுகிறோம்.
அது மெதுவா ஓட ஆரம்பிக்கிறது. நம்முடைய ஆனந்தம் அப்படியே காத்து போகிறது போல போய்விடுகிறது. நம்முடைய இருதயத்தில் இருக்கின்ற அந்த சமாதானம் அகன்று போய்விடுகிறது. நாம வலிமையற்றவர்களா இருந்து போய்கிறோம் பாத்தீங்களா. அதுக்கு காரணம் நாம தான். ஆனா இந்த இதெல்லாம் வாசிக்கிற பொழுது சகல கிருபையும் பொருந்திய தேவனாக ஆண்டவர் பேதுரு வர்ணிக்கிற பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது இல்லையா. நம்முடைய தேவன் சகல கிருபையும் பொருந்திய தேவனாக இருக்கிறார். அப்படி அவரை நம்ம பார்க்கிற பொழுது நம்ம என்ன செய்ய முடிகிறது, அவருடைய அன்பை நினைத்து நம்ம ஆனந்தப்பட முடிகிறது, அவருடைய கிருபையை நினைத்து நாம் சந்தோஷப்பட முடிகிறது. அந்த விதமான ஒரு நிச்சயத்தை ஆண்டவர்களை கொண்டிருந்து ஒரு மன்னிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து நம்முடைய பரிசுத்த வாக்கில நம்ம முன்னோக்கி போக முடிகிறது. இந்த இடத்துல ஆண்டவரை பத்தி பேதுரு நமக்கு விளக்கமாக சொல்லுகிற பொழுது, அதாவது சகல கிருபையும் பொருந்திய தேவன் என்று சொல்லுகிற பொழுது கிருபை என்ற வார்த்தையை அங்க பயன்படுத்துகின்றார். வேதத்துல மிக மிக முக்கியமான வார்த்தை. பழைய ஏற்பாட்டுல மட்டும் இல்லாம புதிய ஏற்பாட்டிலேயே அதிகமாக வந்து போகின்ற ஒரு வார்த்தை. இது ஒரு பெரிய வார்த்தை, முக்கியமான வார்த்தை மட்டுமல்ல ஒரு பெரிய வார்த்தை வேதத்தை பொறுத்த அளவுக்கு. சொல்லுவாங்க ஆங்கிலத்துல இந்த கிரேஸ், இந்த இதுக்கு வார்த்தைக்கு பேர் கிரேஸ், இத வந்து அன்மெரிட்டட் ஃபேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு முக்கியமான அம்சம் அந்த வார்த்தையை பொறுத்த அளவு. நாம வந்து யாருக்காவது ஒரு கருணை காட்டினா அதுல ஏதாவது ஒரு காரணம் இல்லாம காட்ட மாட்டோம், அது கொஞ்சம் சுயநலம் இருக்கத்தான் செய்யும். ஆண்டவரை பொறுத்த அளவுல அவருடைய கிருபை, நம்ம அனுபவிக்கின்ற கிருபை நம்ம எதையுமே அவர் காணாத பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஒண்ணுமே அவர் பார்க்கல, எந்த விதமான ஒரு நன்மையும் இல்லாதவர்கள். தேவன் நம்மை நோக்கி பார்க்கிற பொழுது பரலோகத்திலிருந்து நாம் எப்படி இருக்கிறோம், எந்தவித நீதியும் இல்லாதவர்கள், ரொம்ப மோசமானவர்களா இருக்கிறோம் அவர் கண்ணுக்கு தெரியும். அப்படி ஒன்றுமே நம்ம இல்லாத பொழுது நம்ம அன்பு காட்டுவதற்கு, நம்முடைய கிருபையை காட்டுவதற்கு, நமக்கு துணை செய்வதற்கு, ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பதற்கு எந்த விதத்திலும் எந்த தகுதியும் இல்லாதவர்களாக இருக்கிறோம் ஆண்டவருக்கு முன்னுக்கு. அப்படி இருக்கிற பொழுது அவர் கிருபையை காட்டி இருக்கிறார். அதுதான் அந்த கிருபைக்கு உள்ள அர்த்தம். இந்த உண்மையாக இந்த கிருபை தான் ஆண்டவர் நம்மோடு உறவு கொள்ளுகிற பொழுது, அந்த நம்முடைய ஆவியோடு இடைப்படுகிற பொழுது இந்த கிருபை தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இந்த கிருபையின் மூலமாக அவர் அதை செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய கிருபைக்கு அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அத்தனை கிருபையுள்ள தேவனாக இருப்பதனாலதான் நாம இன்னைக்கு உலகத்தில் அவரது சுவாசிக்க முடிகிறது. எபேசியர் 2 8-10 முக்கியமான வசனங்கள் உங்க வேத புத்தகத்துல வாசிங்க. அதை சொல்லியிருக்கு, கிருபையினாலே பாத்தீங்களா எப்படி ஆரம்பிக்குது. கிருபையினாலே சுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது ரொம்ப நம்ம மனப்பாடம் பண்ணி வைக்க வேண்டிய வார்த்தை பிரயோகங்கள். தேவனுடைய கிருபையினாலே சுவாசத்தின் ஊடாக, ரெண்டும் அவசியம் பாத்தீங்களா, ரெண்டுமே ஆண்டவரிடத்தில் இருந்து வருகிறது. அதன் மூலமாக நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இது நம்மால் உண்டானதல்ல. இப்ப இது ரெண்டையும் பார்க்கிற பொழுது எங்களால் அது உண்டானதல்ல, இது எங்களிலிருந்து புறப்படவில்லை, இது தேவனிடத்திலிருந்து வந்தது, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த வசனங்கள் சொல்லுகிறது. இந்த கிருபையை இன்னொரு விதத்திலையும் பார்க்கிறோம். இது தேவனிடத்தில் இருந்து வருவது, இதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். இது நம்முடைய செயல்களினால் வந்ததல்ல, எந்த விதமான கிரியைக்கும் இதற்கும் தொடர்பே இல்லை. இன்னொரு விதத்துல பார்க்கலாம். ரோமர் 5:2 வசனத்துல பவுல் சொல்லுகிறார் என்ன, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சுவாக்கியத்தை சுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேர்மை பாராட்டுகிறோம். இந்த கிருபையினால் நமக்கு என்ன இன்னொன்னு கிடைத்திருக்கிறது? நாம் அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சலாக்கியத்தை சுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருக்கிறோம். அப்படி நம்ம நிலை கொண்டிருப்பதற்கு காரணம் அவருக்கு முன்பாக இந்த கிருபைதான் அந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். சில இடங்கள்ல இந்த கிருபை வந்து நம்ம என்ன செய்கிறது, என்னென்ன காரியங்களை அது நம்ம செய்கிறது என்ற அடிப்படையில் இந்த கிருபையை பத்தியும் புதிய ஏற்பாட்டை எழுதினவர்கள் விளக்கி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு 2 கொரிந்தியர் 7:7 நம்ம பார்க்கிற பொழுது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பதிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பினிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருப்பது போல இந்த தர்ம காரியத்திலையும் பெருக வேண்டும். மற்ற எல்லா காரியங்களிலும் பெருகி இருப்பது போல இந்த தர்ம காரியத்திலும், அதாவது நீங்க கொடுக்கணும்னு சொல்லி இருந்த பணத்தை நீங்க கொடுத்துடணும், பாத்தீங்களா, அதைத்தான் சொல்லுறேன். ஆனா இந்த எல்லா காரியங்களும் இப்ப நீங்க செய்கிற போகின்ற இந்த தர்ம காரியங்களும் எங்க இருந்து வருகிறது, யார் உங்களை செய்ய வைக்கிறது? கிருபை தான் இதுக்கு காரணம். பாருங்க அந்த லிஸ்ட்ல அந்த 7 சுவாசம் எப்படி வந்துச்சு? கிருபையினால் வந்தது, எந்த வித கிரியையினாலும் அல்ல. போதிப்பலும் இன்னைக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன் வேதத்திலிருந்து உங்களுக்கு, அது என்னுடைய திறமையினாலயா, என்னுடைய ஞானத்தினாலயா? இல்லவே இல்லை. இந்த வேதம் கர்த்தருடையது, விசுவாசத்தை எனக்கு கொடுத்திருக்கிறவர் கர்த்தர், இத போதிக்கின்ற ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறது, ஈவ கொடுத்திருக்கிறவர் கர்த்தர், இதெல்லாம் அவருடைய கிருபையினால என்னால செய்ய முடிகிறது. அறிவிலும் நம்ம வேதத்தை வாசிக்கிற பொழுது அந்த வேத அறிவில் நாம் வளர்கிற பொழுது அது நம்மால் உண்டாவதல்ல, தேவனுடைய கிருபையினால் உண்டாகிறது. எல்லாவித ஜாக்கிரதையிலும் அதுவும் கூட தேவனுடைய கிருபையினாலே. இப்ப மற்ற எல்லா காரியங்களிலும் தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் பெருகி இருப்பது போல இந்த தர்ம காரியத்திலும் அவருடைய கிருபையின் மூலமாக அதை செய்யுங்கள். தேவனுடைய கிருபை நமக்கு அவ்வளவு தூரம் கொட்டி கொடுக்கப்படுகிறது. அவருடைய கிருபையின் காரணமாகத்தான் விசுவாசிகள் எவ்வளவோ காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில வளர முடிகிறது, ஆவிக்குரிய விதமாக ஆவிக்குரிய காரியங்களை செய்ய முடிகிறது. நம்ம முதுகை தட்டிக்கிறதுக்கோ பாராட்டிக்கிறதுக்கோ இதுல ஒண்ணுமே இல்லை, பாத்தீங்களா. இது எல்லாமே கிருபையின் மூலமாக. இன்னொரு விதமாகவும் கிருபைய வேதத்துல பார்க்கிறோம். இது ஒரு மனிதரில் இந்த கிருபையை நம்ம ஒட்டு மொத்தமாக முழுமையாக பார்க்கிறோம். யார் அவர்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இங்க பாருங்க, இங்க ஒரு வசனம் சொல்லுகிறது, இந்த யோவான் 17:17 நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகின. கிறிஸ்து மூலமாக எங்க பார்க்கிறோம் கிருபைய? கிறிஸ்து கிருபையின் மொத்த உருவாக இருப்பதை பார்க்கிறோம். அதுக்கு 3 முன்னால தள்ளி போய் 14 யோவான் 1:14 பார்க்கிற பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபையில் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து கிருபையில் நிறைந்தவராய் இருக்கிறார்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவும் கிருபையின் மொத்தத்தையும் அவருக்குள்ளாக நாம பார்க்க முடிகிறது. நம்ம எந்த அளவுக்கு அந்த தேவனை அவரை மகிமைப்படுத்தணும் தெரியுமா? ஏன்னா நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய வல்லமை எல்லாமே அந்த சகல கிருபையும் பொருந்திய அந்த தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. அவர் தான் நம்ம என்ன செய்கிறார். பேதுரு ஏற்கனவே சொன்னது போல அந்த கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வயதேறி திரிந்து கொண்டிருக்கின்ற அந்த பிசாசின் எதிர்த்து நிற்பதற்கு அவர் தான் உதவி செய்கிறார். பிசாசு ரொம்ப சந்தோஷப்படுவான். எதுக்கு? நம்ம எப்பவும் பார்த்து நீ பாவிடா நீ பாவின்னு சொல்றதுக்கு. அவரே நம்மளை பத்தி சொல்ல மாட்டான், தப்பானதெல்லாம் சொல்லி நம்மளை கவுக்க பார்ப்பான். நீ பாவி பாவி, நீ ஒண்ணு பெருசான்னு நினைச்சிட்டு இருக்கிற, ஏதோ இயேசுவை கும்பிடுறதுனால எல்லாம் நல்லா வந்துடும் தெரியாது. ஓ ரகசியம் எனக்கு தெரியும், நீ அவர் முன்னுக்கு குற்றவாளியா நிக்கிறாய், பாவியா நிக்கிறாய்னு அவன் சொல்லுவான். நம்ம சந்தோஷப்படுத்துறது அவன் வேலை இல்லை. அப்ப நம்ம உள்ளத்துல ஏற்படுகின்ற குற்ற உணர்வு எல்லாம் பயன்படுத்தி என்ன செய்வான், ஒவ்வொன்றாக அந்த குற்றங்களை நம்ம முன்னுக்கு காட்டி ஆண்டவருடைய உதவி உனக்கு கிடைக்காது, அவருடைய குறிப்பு உனக்கு கிடைக்காதுன்னு சொல்ல பார்ப்பான். ஒரு முறை இது ஒரு கதை தான், அதை வந்து மார்ட்டின் லூத்தர் சொல்லியிருக்கிறார். பிசாசு வந்து அவரை பார்த்து ஒரு பெரிய கட்டியலை காட்டி இவ்வளவு பாவத்தையும் நீ செஞ்சிருக்கிற லூத்தரேன்னு சொன்ன பொழுது அவர் என்ன செய்ய, அந்த மத்த பக்கம் திருப்பு அப்படின்னு ஒரு இங்க் பாட்டில அடிச்சு, இந்த பாரு இயேசுடைய திரு ரத்தம் என்னை சகல பாவங்களில் இருந்தும் சுத்திகரித்திருக்குன்னு அவனை பார்த்து விசாச பார்த்து லூத்தர் சொன்னதாக ஒரு கதை. அது நமக்கு விளக்கப்படுத்துகிறது இல்லையா, பிசாசுடைய வேலையே நம்ம குற்றவாளி குற்றவாளி குற்றவாளின்னு சொல்லி நம்ம துன்புறுத்துறதுதான். நமக்கு என்ன தெரியணும், இயேசுவினுடைய தொழில் ரத்தத்தினாலே நம்ம செய்திருந்த பாவங்கள் செய்கின்ற பாவங்கள் செய்ய போகிற பாவங்கள் அத்தனையுமே கூட சுத்திகரிக்கப்படுகின்றன. அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்களுக்காக சொல்லுவையிலே மறித்தவராக இருக்கிறார், தன்னையே ஒப்பு கொடுத்தவராக இயேசு இருக்கிறார். ஆக நம்ம என்ன சொல்லணும், பிசாச பார்த்து ஆண்டவர் சகல கிருபையும் பொருந்திய அந்த தேவை தேவன் என்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறார், அவருடைய கிருபை எனக்கு கிடைத்திருக்கிறது என்று ரோமர் 5:20 அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாத்தீங்களா, இந்த வார்த்தை இங்க தவறா பயன்படுத்திக்கிறதுக்காக கொடுக்கல, யாராவது வாசிச்சுட்டு ஓ அப்ப நம்ம அதிகமா போய் பாவம் செய்யலாம் போல இருக்கு, ஏன்னா எவ்வளவு செஞ்சாலும் கிருபை அதுக்கு மேல வளர்ந்துடும், அந்த விதத்துல அது சொல்லல. ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்ய ஆசைப்பட மாட்டான், அதன் வழியில போக மாட்டான். பங்கீதம் 1 வாசிச்சு பாருங்க, பாவி இருக்கிற வைக்க வழியில நிக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இருக்காது. அவன் இருதயம் பாவத்தை நினைச்சு அதை செய்ய ஆசைப்படுகிற பாவம் இருதயமா இருக்காரு. ஆனா நம்ம பாவம் நமக்குள் இருப்பதனால சில வேலைகளில் அதை செய்து விடலாம் இல்லைங்களா. நம்ம எவ்வளவு கவனத்தோடு இருந்து நீதியான காரியங்களை செய்யணும்னு துடிப்போடு செய்து கொண்டிருக்கிற பொழுதும் எத்தனையோ கட்டளைகளை நாம் சிந்தித்து பார்க்காமல் இருப்பதனாலே அதை செய்யாமல் இருந்து விடுகிறோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்ம கிருபையினால நம்ம போஷிக்கிறார், அவருடைய கிருபை அதிகரிக்கிறது நம்முடைய இருதயத்தை அறிந்து. இந்த 1 பேதுரு 2:2 அதுல கூட பாக்குற பொழுது பேதுரு சொல்லுகிறார், கிருபையும் சமாதானமும் மல்டிப்ளை பண்ணப்படுது, மேலும் மேலும் அதிகரிக்கிறதுன்னு அவர் சொல்லுகிறார். எவ்வளவு ஆனந்தப்படணும், கிருபையும் சமாதானமும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஒரு கிறிஸ்தவனுக்கு. சும்மா அந்த கிருபையும் சமாதானத்தை நமக்கு உன்னோட சேர்க்கிற மாதிரி ஆண்டவர் கொடுக்கல, அது தொடர்ந்து தொடர்ந்து இன்னும் அதிகமாக கூடிக்கொண்டே பெருகிக்கொண்டே இருக்கிறது. பாத்தீங்களா, சங்கீதம் 103 இந்த 5 வாசி பாருங்க. தாவீது அந்த 103 சங்கீதத்துல என்ன சொல்லுறா, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, இஸ் கோயிங் டு கிரவுன் யூ. எதன் எந்த மூலமா, கிருபையும் இரக்கங்களினாலும் நமக்கு முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஒரு வாலிபனுடைய வயசு மாதிரி ஆகிருமா. எவ்வளவு அன்பும் கிருபையும் உள்ள அந்த தேவன் அவர் இருக்கிறா தெரியுமா, நம்மளை பாதுகாக்கிற நமக்கு வலிமை ஊட்டுகின்ற நம்மை கிருபையா போஷிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். எல்லா விதமான நன்மைகளும் அந்த ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு வருகின்றன. அது மட்டுமல்ல சகல விதமான பாவங்களையும் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார்.
சகல விதமான ஆவிக்குரிய சீக்குகளையும் அவர் தீர்க்கிறவராக இருக்கிறார். அவர் கிருபை எதையும் விட்டு விடாமல் அத்தனையையும் செயற்படுத்துகிறதாக இருக்கிறது. ஏன்? நம்முடைய தேவன் சகல கிருபையும் பொருந்திய தேவனாக இருப்பதனாலே, சகல கிருபையும் பொருந்திய தேவனாக இருப்பதனாலே. ஆகவே இங்க என்ன பார்க்கிறோம்? நம்ம அடைகின்ற அத்தனை ஆவிக்குரிய நன்மைகளும் எல்லாத்தையும் கூட ஒட்டு மொத்தமா நினைச்சு 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 பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமே, அத்தனையும் எங்கிருந்து வருகிறது? அந்த சகல கிருபையும் பொருந்திய தேவனிடத்திலிருந்து, அவரிடத்திலிருந்து வருகிறது. ஏன் அவரிடத்திலிருந்து வருவதற்கு காரணம் என்ன? அவர் சகல கிருபையும் பொருந்திய தேவனா இருக்கிறார். எங்களுடைய ஆங்கில பாட்டு புத்தகத்தில் உங்களுக்கு கூட தெரிஞ்ச பாட்டு இருக்கும், கிரேட் காட் ஆஃப் வண்டர்ஸ். கிரேட் காட் ஆஃப் வண்டர்ஸ், எவ்வளோ பெரிய அருமையான காரியங்களுக்கெல்லாம் உள்ள மகா பெரும் தேவன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கிறது. அதை நாங்க எங்க சபையில நம்ம பாடுகிறோம். அது தேவனுடைய கிருபையை பற்றி சொல்லுகிற ஒரு பாட்டாக இருக்கு. அது ஒரு லைன் ஒன்று வந்துட்டு போகும், நம்ம போல நம்முடைய தேவனை போல பாவங்களை மன்னிக்கின்ற தேவன் ஆகியார். ஹூ இஸ் த பார்டனிங் காட் லைக் யூ? அவரை போல பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவர் யார்? அடுத்த வசனம் வருகிறது, ஹூ ஹேஸ் கிரேஸ் சோ ரிச் அண்ட் ஃப்ரீ. அவ்வளவு செல்வந்தம் உள்ள நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய அத்தனை பெரிய கிருபை யாருக்கிட்ட இருக்கிறது? அவர்கிட்ட தான் இருக்கிறது. சகல கிருபையும் பொருந்திய தேவனாக அவர் இருக்கிறார். இந்த கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார், இந்த கர்த்தர் நம்மோடு இருப்பார், இந்த கர்த்தர் நம்ம தைரியப்படுத்துவார், பலப்படுத்துவார், இந்த கர்த்தர் நமக்கு விடுதலைய நித்திய விடுதலைய கொடுக்கிறவராக இருக்கிறார். இதான் முதலாவது நம்ம பார்க்கிறோம் இந்த 10-11 வசனங்கள்ல இருந்து எங்கிருந்து இதெல்லாம் வருகிறது என்று. அடுத்தது இந்த சுவிசேஷ ஆசீர்வாதங்கள் பட்டியல் போட்டு 2 வசனத்திலையும் பேதர் சொல்லுகிறாரே, அதற்குள்ள என்னென்ன விஷயங்கள் காணப்படுகிறதுன்னு பார்க்கணும். சுவிசேஷ ஆசீர்வாதங்கள் என்ன, என்னென்னத்தையெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்கிறார் என்பதை பார்க்கணும். அதெல்லாம் நமக்கு அவசியமாக இருக்கும். இப்ப இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். நம்ம பாட்டுக்கு அமைதியா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லையா? இப்ப ஜாப் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் அந்த ஜாப் இருக்கும்படியா பாத்துக்கிறார் இல்லையா? பாத்துக்கிறார். எவ்வளவோ நாடுகள் அரசாங்கம் வந்து இப்படியெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நமக்கு முடிஞ்ச அளவு உதவி செய்ய பாக்குறாங்க. உங்க நாட்டுல கொடுக்கறாங்களோ இல்ல? அமெரிக்காவில் பார்த்தா 26 million பீப்புள் ஜாப்லெஸ், கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கு. கர்த்தருடைய பொதுவான கிருபையின் மூலமாக ஒரு கொடூரமான ஆட்சி இல்லாம ஒரு நல்ல ஆட்சியை அந்த நாட்டுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுனால பில்லியன்ஸ் பில்லியன்ஸ் பணத்தை கொடுத்து ஏர்லைன்ஸ காப்பாத்த பாக்குறாங்க, இண்டஸ்ட்ரியை காப்பாத்த பாக்குறாங்க, எல்லாருக்கும் கையில போய் இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாம இருக்கிறாங்களேன்னு அவங்களுக்கு தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள பணத்தை கொடுக்க பாக்குறாங்க. இதெல்லாம் அரசாங்கமா செய்து நம்ம யாரை யோசிக்க மறந்துடுறோம். நம்ம எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற, கவனித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தேவன் செய்கிறார். அவர் எல்லாம் நடக்குமா? நடக்க அவர் தான் செய்கிறார். அவர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இப்ப நம்ம என்ன பார்க்கணும்? இந்த சுவிசேஷ ஆசீர்வாதங்கள் என்னென்ன அதுக்குள்ள இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இந்த சகல கிருபையும் பொருந்திய இந்த தேவன் தன்னுடைய மக்களுக்கு நமக்கு என்ன செய்கிறார்? இப்ப இந்த 10வது வசனத்துல பார்க்கலாம், அவர் அநேக காரியங்கள் செய்கிறார். அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும், உட்கார்ந்து அமைதியா சிந்தித்து பார்க்கணும். எவ்வளவு பெரிய தேவன் அவருங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அப்படி நீங்க சிந்தித்து பார்க்கிற பொழுது. இப்ப பேதுரு அந்த வாக்குறுதிகளை எல்லாவற்றையும் அந்த ஆசீர்வாதங்களையும் பட்டியல் போட்டு கொடுக்கிறார். முதலாவது அதை ஆரம்பிக்குது 10வது வசனத்துல என்ன சொல்லுகிறார்? தம்முடைய நித்திய மகிமைக்கு நம்மை அழைத்தவராய் இருக்கிறார். அந்த சகல கிருபையும் பொருந்திய தேவன் தன்னுடைய நித்திய மகிமைக்கு, நித்தியம் என்பது என்றைக்கும் உள்ளதுன்னு அர்த்தம், அன்னைக்கு இருந்து முடிஞ்சு போறதில்லை. நித்தியத்துக்கும் என்று சொன்னால் கடைசி வரையும்,
கடைசி வரையும் நம்ம அனுபவிக்க போகின்ற அந்த மகிமைக்கு அவர் என்ன செய்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைத்திருக்கிறார் என்ற வார்த்தை நம்ம சும்மா வெடிங்க்கு வாங்க விருந்துக்கு வாங்கன்னு கொடுக்கிற இன்விடேஷன் இல்ல, அதுக்கு மேல காட் ஹஸ் கால்ட் அஸ் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அது திப்ப உறுதியான அழைப்புன்னு ஒரு இறையியல் வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். திப்ப உறுதியான, நம்மளால் நிராகரிக்க முடியாத, அழிந்து போகாத அந்த அழைப்பு, ஒரு நிறைவேற்றுகின்ற அழைப்பு, அதுல இருந்து நம்ம தப்பி போக முடியாது. அப்படியான ஒரு ஆவிக்குரிய அழைப்பின் மூலமாக தேவன் தன்னுடைய மக்களை தன்னிடத்திலே அழைந்திருக்கிறார். இது வந்து யோவான் 3வது அதிகாரத்தில் இன்னொரு வார்த்தையின் மூலமாக விளக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அழைப்புக்கு இன்னொரு வார்த்தை மறுபிறப்பு. மறுபிறப்பு தமிழ்ல சொல்லுவாங்க ரீஜெனரேஷன். நம்முடைய இருதயத்தையே ஆவிக்குரிய விதமாக தன் பக்கத்தில் ஆண்டவர் மாற்றுகின்ற அந்த ஆவிக்குரிய நடவடிக்கை, அந்த ஆவிக்குரிய செயல், அது நமக்குள் விதைக்கப்படுகிறது. அந்த மறுபிறப்பு தான் இங்க தேவன் நம்மை அழைத்தவராக இருக்கிறார். எப்படி லாசருக்கு அவர் உயிர் கொடுத்தாரோ, லாசரு நீ எழும்பு என்று சொன்னது போல நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார், எழுப்ப வைத்திருக்கிறார் தன்னுடைய கிருபையின் மூலமாக. அவர் நம்மை அழைத்த தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அவரை விசுவாசிப்பதற்கு காரணம், தொடர்ந்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு காரணம், அவர் ஆராதிப்பதற்கு காரணம் நீங்க இல்ல, உங்களுடைய விருப்பம் அல்ல, இது கர்த்தருடைய அழைப்பு உங்களை அப்படி செய்ய வைத்திருக்கிறது. அந்த கர்த்தர் கொடுத்திருக்கின்ற மறுபிறப்பு உங்களுடைய இருதயத்தை அவர் பக்கமாக திருப்பி அவர் ஆராதிக்க வைக்கிறது, அவர் துதிக்க வைக்கிறது, அவருக்காக வாழ செய்கிறது, அவருடைய அன்பு அனுபவிக்க வைக்கிறது, அவர் மேல அன்பு காட்ட வைக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னது? அவருடைய அழைப்பு. அந்த திருப்ப உறுதியான நிறைவேற்றுகின்ற அந்த அழைப்பு அவருடைய மறுபிறப்பு. அதுதான் இங்க பேதுரு சொல்லுகிறார். சுவிசேஷத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக நம்மை அழைத்திருக்கின்றார். பரலோகத்தில் இங்க ஆரம்பித்து அந்த பரலோகத்தின் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நமக்கு நாம் அனுபவிப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இது அழிந்து போகாத ஒரு அழைப்பு, ஓடி போகாத ஒரு அழைப்பு, நம்ம தொலைத்து விட முடியாத ஒரு அழைப்பு. நிரந்தரமாகவே நம்மோடு இருக்க போகின்ற ஒன்று. இந்த உலகத்திலும் இருந்து அடுத்த உலகத்தில் கண் விழிக்கின்ற பொழுது அங்கும் தொடர போகின்ற ஒரு அழைப்பு. பார்த்தீங்களா, யாரால் அதை கொடுக்க முடியும்? நம்மை ஆண்டவர் அந்த விதத்தில் அழைத்திருக்கிறார். நம்ம பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து அவரிடத்தில் வரும்படியாக. பார்த்தீங்களா, தேவன் லாசருவை அழைத்தது போல நம்மை அழைத்திருக்கிறார். அதாவது முதலாவது. இரண்டாவது இங்க என்ன சொல்லுகிறார்னு பார்ப்போம். இன்னும் ஒரு ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதையும் 10வது வசனத்திலேயே பார்க்கிறோம். அழைத்தவராய் இருக்கிற அந்த தேவன் என்ன சொல்லுகிறார்? உங்களை சீர்படுத்தி. ஆனா ஆங்கில பைபிள்ல இந்த சீர்படுத்தி என்ற வார்த்தை பெர்ஃபெக்ட் இருக்கிறது. உண்மையிலேயே அதை என்ன செய்யணும்? பூரணப்படுத்தின்னு இருக்கணும். சீர்படுத்துதல் சொன்னா சில நேரம் தமிழ்ல வந்து சரி செய்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இன்னும் அது அந்த பூரணப்படுத்துதல்ங்கிற வார்த்தைக்கிட்ட அது வராம நிக்கிது. ஒன்னு சீர்படுத்துவதனால, சரி செய்வதனால அது பூரணமாகி விடாது. ஆகவே பூரணப்படுத்திங்கிற வார்த்தை இங்க பொருத்தமாக இருக்கும். ஏன்னா பூரணத்துக்கு மேல ஒன்னு இருக்க முடியாது. ஒரு காரியத்தை அவன் சம்பூர்ணமா செஞ்சிட்டான்னு ஒரு சமஸ்கிருத வடமொழி வார்த்தை சொல்லிட்டா முழு பூரணமா செஞ்சிட்டான்னு அர்த்தம். பாத்தீங்களா, அப்ப ஆண்டவர் அதை நமக்கு செய்கின்றார். இங்க பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல கூட நம்ம ஒரு காரியத்துல நம்ம ரொம்ப தைரியத்தோட நம்பிக்கையோட இருக்கலாமா? என்ன, நம்மில் ஆரம்பித்தவர், அந்த வேலையை நம்மில் ஆரம்பித்தவர், ஒரு நற்கிரியை நம்மில் ஆரம்பித்தவர் அதை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கடைசி வரை நிறைவேற்றி விடுவார். He who began the good work in you will complete it until the day of Jesus Christ. அதாவது 2வது வருகை வரையும் அதை அவர் நிறைவேற்றி முடிப்பார்னு சொல்லுகிறது. அது என்ன வேலை? நம்ம அழைத்து நம்ம இந்த உலகத்துல பரிசுத்தப்படுத்துகின்ற அந்த வேலையை குறிக்கிறது. பாத்தீங்களா, இந்த உலகத்துல நம்ம சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்க்கிற பொழுது, நம்ம பாவத்தோட போராடுகிற பொழுது நமக்கு எதுவும் பூர்ணமா தெரியாது. ஆனா எபேசியர் 5வது அதிகாரத்துல சொல்லுகிற பொழுது, ஆண்டவர் தன்னுடைய சபைய குறைநிறை இல்லாததா கர்த்தரத்தை ஒப்படைக்கிறதுக்காக சீர்படுத்தி கொண்டிருக்கிறார், பூர்ணப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க நினைச்சு பார்க்கணும், நம்ம இழந்து போகிற ரட்சிப்பு இல்ல இது. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை நம்ம வாழ முயற்சி செய்து கொண்டிருப்பதெல்லாம் தளர்ந்து பலவீனத்தில் இருந்து விடுவதற்காக அல்ல, ஆண்டவர் இதன் மூலமாக நம்மை பூரணப்படுத்தி கொண்டிருக்கிறார். சில நேரம் நம்ம நம்மளை பார்த்து பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 7வது அதிகாரத்துல சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுவோம், ஐ எம் எ ரெட்சட் மேன், மோசமான மனிதன் நான் கூட நம்ம பத்தி நம்ம நினைக்கிறோம். ஆனா நமக்கு என்ன தெரியணும், தேவன் நம்ம பூரணப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த பூரணத்துவத்தை ஒவ்வொரு மெய்யான விசுவாசிகளும் நிச்சயமா அடைய போறாங்க. ஏன், அந்த பூரணத்துவத்தை அடைவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் அந்த மறுபிறப்பு, அந்த அழைப்பு. நடுவுல நின்று போறதுக்காக அல்ல, அந்த பூரணத்துவத்தை நம்ம அடைவோம். இத 119வது சங்கீதத்துல அவன் தாவீது சொல்லுகிறான். அத 175, 176 கடைசி 2 வசனங்களையும் பார்க்கிற பொழுது, என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுது, உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியா இருப்பதாக, காணாமல் போன ஆட்டை போல வழிதப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறந்தேன். பாத்தீங்களா, என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுது, உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாக இருப்பதாக. இதெல்லாம் சொல்லக்கூடியதா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, தேவன் அத்தகைய ஆத்மீக விடுதலை அவனுக்கு கொடுத்திருப்பதனால. நம்ம இந்த உலகத்துல பரிசுத்த வாழ்க்கையை நடத்துகிற பொழுது கிறிஸ்தவர்களா, அதுல தளர்ச்சி ஏற்படும், தளர்ச்சி ஏற்படாம இருக்காது. ஆனா அப்படியெல்லாம் இருந்த பொழுது நம்ம எதை நினைவு கொள்ளணும், பூர்ணத்துவத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், அந்த பூர்ணத்துவத்தை எனக்கு வாக்குறுதியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அது எனக்கு கிடைக்கத்தான் போகுது இறுதியில என்று சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட தைரியப்படணும். 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம் யோவான் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா, இன்னும் நமக்கு அது வெளிப்படல, இன்னும் நமக்கு சரியா தெரியாது. ஆனா ஒரு நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன, அவர் வெளிப்படுகிற பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் பார்க்க போகிறோம், நாம் அவருக்கு ஒப்பாய் இருக்க போகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய சத்தியம், அழிந்து போகாத உண்மை, நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தை யோவான் சொல்லுகிறார் இல்லையா, அதுதான் நம்முடைய பூரணத்துவம். அவரை பார்ப்பது, அவர் இருப்பது போல அவரை பார்ப்பது, அவருக்கு ஒப்பான இருப்பது. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு, அதை நோக்கி நம்ம போய்கொண்டிருக்கிறோம். வேற சொல்லுது, அதை நோக்கி நாம போய்கொண்டிருக்கிறோம். அருமையான வசனம் இங்க. ஆகவே நம்முடைய ஆசீர்வாதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நம்ம பரிசுத்தமாகுதலிலே இந்த பூரணத்துவம் அதில் ஒரு பகுதியாக இருக்கிறது. இப்ப 3வது என்னது, கொஞ்சம் வேகமாகவே போய் பார்க்கலாம். இன்னொரு பிளஸ்ஸிங் நீங்க சொல்றாரு, அதை ஸ்திரப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, இது ஆங்கிலத்துல ஸ்டெபிலிட்டி, ஸ்திரப்படுத்துதுன்னா அதை ஸ்டேபிள் ஆக்குறது இல்லைங்களா, அதுவும் ஒரு வடமொழி வார்த்தை. அது ஆகவே இதுவும் ஒரு பிளஸ்ஸிங், நம்ம அழைத்திருக்கிற தேவன் நம்ம பூரணப்படுத்துகிறார், அது மட்டுமில்லாமல் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். 10வது வசனத்துல அது இருக்குது, உங்களை ஸ்திரப்படுத்தி, அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். நம்ம சில நேரம் நம்முடைய மீட்பை, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம அடைந்திருக்கிற மீட்பை பார்க்கிற பொழுது, இதை ஏதோ எவ்வளவோ ஆசீர்வாதங்களை எல்லாம் பார்த்து நமக்கு தகுதி உள்ளவர்களா சில நேரம் நம்ம நினைச்சிடலாம், நம்மளால இது வாரதா நினைச்சிடலாம். ஆனா அதெல்லாம் ரொம்ப தவறு, இது வந்து நம்மளால நடந்தது அல்ல, நம்முடைய திறமையால் வந்தது அல்ல. இது எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். நம்ம தொடர்ந்து முன்னோக்கி போய் கொண்டிருப்பதும் அவரை தொடர்ந்து விசுவாசிப்பதற்கும் காரணம் என்ன? அவர் நம்ம ஸ்டேபிள் பண்ணுவதனாலதான், அவர் நம்ம ஸ்திரப்படுத்துவதனாலதான். அந்த அளவுக்கு அவர் நம்மை காத்துக் கொள்ளுகிறார். உங்களுக்கு தெரியுமா, ஸ்டேவான் அவன் வந்து அவனை கலால் அடைச்சு அவனை கொல்ல போனாங்க. இயேசுவை நேசித்ததற்காக, இயேசுவை பிரசங்கித்ததற்காக, அப்ப தன்னை கொல்லுவதற்காக இருந்தவர்களை எல்லாம் அவன் ரொம்ப அமைதியோட முகத்துல ஒரு சந்தோஷத்தோடையும் அவனால பார்க்க முடிந்தது. பார்த்து என்ன சொன்னான், இவங்க செய்கிற பாவங்களுக்காக இவங்களை நீங்க தண்டித்தாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவற்றை அவனால ஜெபிக்க முடிந்தது. அதுக்கு காரணம் என்ன? அப்படியான ஒரு உள் மனதுல உள்ளார்ந்த மனிதன்ல அவனுக்கு ஒரு அமைதியை அவர் ஏற்படுத்தியது எது? அந்த ஆண்டவர் அவனை ஸ்திரப்படுத்துவதனால, அப்படியான ஒரு ஸ்டெபிலிட்டியை அவர் அவனுக்கு கொடுத்திருப்பதனால. அது அவர்கிட்ட இருந்துதான் வருகிறது. இந்த உலகத்துல நம்ம ஒரு பயங்கர புயல் மாதிரி எத்தனையோ வேதனைகளையும் துன்பங்களையும் நம்ம சந்திக்க நேரிடும். இப்போ சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு மத்தியில அந்த ஸ்டேவானுக்கு இருந்த அதே விதமான ஒரு அமைதியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏன்? நம்ம அவர் ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். நாலாவதா என்னது, இன்னொரு பிளஸிங் பத்திலேயே இருக்குது. அது சொல்லுகிறது நம்மை பலப்படுத்தி, அதான் அதுக்கு ஆங்கிலத்தில் ஸ்ட்ரென்த். நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்படியாக செய்கிறார். யாரு? சகல கிருபையும் பொருந்தி இருக்கின்ற அந்த தேவன் அப்படி செய்கிறார். ஏசாயா 40வது அதிகாரத்தில் 30-31 வாசிக்கிறோம், இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அதுக்குதான் இங்க காலையில கூடியிருக்கிறோம். இந்த மாதிரியாக ஆண்டவர் நம்ம பலப்படுத்தி இருக்கிறதுனாலதான் ஓய்வு நாள முக்கியமாக நாளாக கருதி ஆண்டவர்கிட்ட அவர் ஆராதிக்கிறதுக்காக தேடி ஓடி வந்திருக்கிறோம். நம்ம ஜெபிக்கிறோம். எதுக்காக இதையெல்லாம் செய்கிறோம்? அவர்ல நம்ம பலமாக இருப்பதற்காக, தைரியத்தோடு இருப்பதற்காக, நம்மில் தங்கி இருக்காமல் அந்த தேவனில் நாம் தங்கி இருந்து நாம் வல்லமை உள்ளவர்களாக இருப்பதற்காக. அதுக்காகத்தான் நம்ம இங்க ஓடி வந்திருக்கிறோம், ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல பவுல் சொல்வது போல, ஆவியின் மூலமாக ஆண்டவர் நம்மை உள்ளார்ந்த மனிதனில் பலப்படுத்துகிறார். ஆவியின் மூலமாக நம்மை பலப்படுத்துகிறார். நமக்கு எங்கிருந்து இந்த ஒரு நம்பிக்கை, ஒரு வைராக்கியம் வருகிறது? ஆவிக்குரிய விதத்துல அந்த ஆண்டவர் தன்னுடைய ஆவியின் மூலமாக நம்மை பலப்படுத்துவதனாலதான். இது எல்லா கிருபைகளும் பொருந்திய அந்த தேவனிடத்திலிருந்து வருகின்ற ஒரு ஆசீர்வாதம். கடைசியா ஒண்ணு இங்க 10வது வசனத்துல பார்க்கிறோம், அது வந்து நிலை நிறுத்துவார் என்று சொல்லி இருக்கிறது. நிலை நிறுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி என்ன செய்வார்? நிலை நிறுத்துவார். இப்ப நிலை நிறுத்துவார்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆங்கிலத்துல சமாதானத்தை கொடுக்கிறார் அர்த்தம். நம்ம நிலை நிறுத்துகிறதுன்னு சொல்லுகிற பொழுது ஒரு அமைதி நமக்கு கிடைக்கிறது. அதைத்தான் இந்த வார்த்தை இங்க குறிக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறவாயிருக்க சகல கிருபையும் பொருந்திய தேவன் தானே சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நம்மை நிலை நிறுத்துவார். ஆங்கிலத்தில் இருக்கு He will settle you. அது மேல ஒன்னும் தேவையில்லை. அந்த அளவுக்கு நமக்கு அமைதியை கொடுக்கிறவர். கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவோ வாழ்க்கையில சந்திச்சிருக்கிறோம். நம்ம பிறந்த நாள்ல இருந்து கூட எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளை நீங்க இந்தியாவில சந்திச்சிருப்பீங்க, ஓமான்ல சந்திச்சிருப்பீங்க, மலேசியால சந்திச்சிருப்பீங்க, நான் நியூசிலாந்துல சந்திச்சிருக்கேன், பிரான்ஸ் மொத்த இடத்துல எல்லாமே கூட. இன்னைக்கு கோவிட் 19 நமக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சுத்தி பார்க்கிற பொழுது எல்லாம் கேள்விகளும் பிரச்சனைகளும் மனக்கணக்கத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய காரியங்களும் தான் இருக்கிறது. இந்த உலகம் கூட தடுமாறி கொண்டிருக்கிறது. என்ன செய்யறது? அதுக்கு தெரியல. ஒரு சமாதானத்தை அது நாடிக்கொண்டிருக்கிறது. ஆனா அந்த சமாதானத்தை அதனால கண்டுபிடிக்க முடியல. எல்லாருமே கலக்கத்துல இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் வர நியூஸ் நல்லதா இல்ல. ஒருத்தனை வந்துட்டு போனவனுக்கு இந்த கோவிட் மறுபடியும் வந்துடும் சொல்றாங்க. உங்க லாக்டவுன் எல்லாம் தளர்த்தாதீங்க, ஏன்னா அது ஆபத்து கூட பரவீரும் சொல்றாங்க. இப்ப செய்யறதான் செய்யக்கூடாதான் யாருக்கும் புரியல. மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸுக்கு என்ன செய்யறேன்னு புரியல. ஒருத்தன் சொல்றான் மலேரியா டேப்லெட்டை கொடுங்க நல்லா இருக்கும், இன்னொருத்தன் சொல்றான் அது கொடுக்காத தப்புன்றான். வேக்சின் வர்ற வரையும் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு குழப்பங்கள். மனுஷனுக்கு என்ன எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறதுலயே ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. ஆனா ஆண்டவர்கிட்ட இருக்கிறவர்களுக்கு குழப்பமே இருக்காது தெரியுமா? ஏன் அவர் அவங்களை செட்டில் பண்றார், நிலைநிறுத்துகிறார், அமைதியை கொடுக்கிறார். அந்த ஆண்டவர்ல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அமைதியை பத்தி தெரியும். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த அமைதி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பிரச்சனைகள் இருக்கா? தாவீத பாருங்க, பழைய ஏற்பாட்டில் அவங்க பலவிதமான போராட்டங்கள் கொலை எல்லாம் என்ன சுத்தி இருக்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் போகலாம் அந்த பக்கம் போகலாது, அவனால நிம்மதியா தூங்க முடியுது. இத்தனைக்கு மத்தியில நிம்மதியா தூங்க முடியாது. அதுக்கு காரணம் என்ன? அந்த தேவன் அவனை நிலைநிறுத்தி இருப்பதனாலே. தேவனுடைய மக்களை அவர் நிலைநிறுத்துகிறார், அவர் நிச்சயமா நிலைநிறுத்துகிறார். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கவலை நமக்கு எந்த நன்மையும் கொண்டு வராது. அது நம்மளை அரிச்சு 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 கரையான் மாதிரி ஆபத்தை தான் உண்டாக்கும். அதான் வேதம் சொல்லுது. பேதர் சொன்னா அவளை கழுத மேல தூக்கி போடுற மாதிரி உன் கவலையெல்லாம் தூக்கி அவர் மேல போட்டுரு, அப்புறம் நீ நிம்மதியா இருக்கலாம். பாரம் போயிருச்சுன்னா நமக்கு நிம்மதியா இருக்க மாட்டோமா? அந்த மாதிரி இருக்கலாம். அது காரணம் என்ன? சகல கிருபையும் பொருந்திய தேவன், சகல கிருபைகளும் பொருந்திய தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டிருப்பதனாலே. இத்தனை ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. ஒவ்வொன்றா வீட்டுல யோசிச்சு படிச்சு ஆராய்ஞ்சு பாருங்க. இவ்வளவு நேரம் நான் சொன்னது, இத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கிற நேரம் நம்ம பிச்சைக்கார மாதிரி நினைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? தேவையே இல்லை. இனி மூணாவதா, இந்த சுவிசேஷ ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பார்வை. அதோட முடிக்க போறேன். நம்ம பார்க்க வேண்டிய பார்வை நம்ம எப்படி பார்க்கணும்? இப்ப நம்ம இங்க பார்க்கிற இந்த 10வது வசனம், 11வது வசனத்தெல்லாம் பார்க்கிற பொழுது நம்ம எந்த விதமான ஒரு கிறிஸ்தவ உலக கண்ணோட்டம் நமக்கு இருக்கணுங்கிறத பார்க்கணும். எப்படி பார்க்கலாம்? ஆண்டவர் சகல கிருபையும் பொருந்திய தேவனாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்ம நித்திய மகிமைக்காக நம்ம அழைத்து இருக்கிறார். அப்ப நம்ம இங்க இருந்தாலும் கூட கிறிஸ்தவர் எங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம்? அந்த நித்திய மகிமை. இந்த உலகம் ஒரு டெம்பரரி பிளேஸ், ஒரு தற்காலிக இடம். இது நிரந்தரமான இடம் அல்ல. ஆனால் தான் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நிரந்தரமான இடமே பரலோகம் தான். அந்த நித்திய மகிமை நோக்கி தான் நம்ம போய்கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு கிறிஸ்தவன் வந்து அதனால தான் அந்த நித்திய நாமியுமே நமக்கு இருக்கு, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு தைரியத்தினாலதான் அவன் இங்க உலகத்தான போல கவலைப்படுவதில்லை, ஒரு சமாதானத்தோடு இருக்க முடிகிறது. அதே நேரம் அப்படி ஒரு நித்திய மகிமையை நோக்கி போகிறோம் என்ற பார்வை கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்தவன் இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறான்? இது அழிவு, அழிவுக்காக இருக்கின்ற இடமாக பார்க்கிறான். இதுல இருக்கிற எல்லாமே எனக்கு நன்மை உண்டாகுவது கொடுக்கிறது அல்லன்னு பாக்கிறான். இட்ஸ் அ சிம்பிள் வேர்ல்ட். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே பாவத்துல உள்ளது. இதுக்காக நான் இந்த உலகத்துல பிறக்கல. ஆண்டவர் எனக்கு நித்திய மகிமையை கொடுத்திருக்கிறார். அந்த எண்ணத்துல அவன் இந்த உலகத்தை பாக்கிறான். உலகத்தை அப்படி பார்க்க மாட்டான். அவனுக்கு நித்திய மகிமை இல்ல, அவனுக்கு நித்திய ஆக்கினை தீர்ப்பு தான் இருக்குது. அதனாலதான் அவன் இந்த உலகத்தை புரிச்சு புரிச்சு பாக்குறான். நம்ம அப்படி பாக்குறது இல்ல. நம்முடைய கிறிஸ்தவ உலக கண்ணோட்டமே மாறுகிறது இல்லையா? இந்த சுவிசேஷ ஆசீர்வாதங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது இத்தனை சுவிசேஷ ஆசீர்வாதங்களும் உலகம் கொடுத்தது இல்ல, சகல கிருபையும் பொருந்திய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு நித்திய மகிமை காத்திருக்கிறது, அதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அந்த பார்வையின் அடிப்படையில தான் நம்ம அந்த உலகத்தை பார்க்கணும். இது நிரந்தரமானது அல்ல. இங்க பாருங்க, இந்த 10வது இந்த வசனத்துல ஒரு சின்ன வார்த்தைய பிரயோகத்தை 10ல பயன்படுத்துகிறார் பேதுரு. தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற. நம்ம பாடுற எத்தனை பாடா இருந்தாலும், எத்தனை கவலை எத்தனை தொல்லைகள் இருந்தாலும், அது கொஞ்ச காலம் படுற பாடுதான். அது என்ன சொல்லுகிறது? இது நீண்ட காலத்துக்கு அல்ல, இது கொஞ்ச காலத்துக்கு, இது டெம்பரரி, தற்காலிகமானது, கொஞ்ச காலம், இது நிரந்தரமானது அல்ல. அனுபவிச்சுத்தான் ஆகணும் இங்க இருக்கிற பொழுது, ஆனா இது கொஞ்ச காலத்துக்கு தான். ஏன் அந்த கொஞ்ச காலம் முடிஞ்ச பிறகு நம்ம நித்திய மகிமையை அடைய போகிறோம், அவரோடு இருக்க போகிறோம், அவர் இருப்பது போல அவரை பார்க்க போகிறோம், அவருக்கு ஒப்பானவர்களாக இருக்க போகிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலக பார்வை உங்களுக்கு இருக்கிறதா? ரொம்ப கிறிஸ்தவர்களுக்கு உலக பார்வை இல்லை, ஏன்னா வேதம் தெரியாததுனால. உலகத்தானா இருந்துடுறாங்க, சில நேரம் உலகத்தானுக்கும் அவர்களுக்குமே வித்தியாசம் தெரியாம இருக்கிறது. நீங்க உலகத்தானா இருக்க கூடாது, வாக்குல வசதிகள் இருந்தாலும் உலகத்தான் மாதிரி பார்க்க கூடாது. எப்படி பார்க்கணும்? ஒரு நித்திய மகிமையை அடைந்தவர்களாக, அடைய போகிறவர்களாக, அதற்கு சொந்தக்காரர்களாக, அந்த எண்ணத்துல நித்தியத்தின் அடிப்படையில் அந்த உலகத்தையும் உலகத்து காரியங்களையும் பார்க்கிறவர்களாக இருக்கணும். எவ்வளவு அருமையான காரியம் இங்க பாருங்க. 2 கொரிந்தியர் 4:17-18 பவுல் சொல்லுகிறார், மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். பேதர் யூஸ் பண்ற அதே வார்த்தை பிரயோகங்களை பவுல் யூஸ் பண்ணலையா? கொஞ்ச காலத்துக்கு தான், ஆனா அது ரொம்ப சீக்கிரம் போயிட போகுது. அதிகமான நித்திய கன மகிமையை நமக்கு உண்டாக்குகிறதா இருக்கிறது. ஆகவே காணப்படுகிறவைகள் எல்லாமே அனித்தியமானவைகள், காணப்படாதது இருக்கிறது அதுதான் நித்தியமானவைகள். நித்தியமானவைகளுக்காக நம்ம முன்னோக்கி போகணுமே தவிர, இந்த கொஞ்ச காலத்துக்கு இந்த உலகத்துக்காக நம்ம வாழக்கூடாது. கொஞ்ச நேரத்துல 11வது வசனத்தை விட்டுட்டு போயிட முடியாது. இதெல்லாம் கொடுத்திருக்கிற அந்த தேவன், சகல கிருபைகளும் பொருந்திய அந்த தேவன், இத்தனை ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற அந்த தேவன், அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாகி இருப்பதால் வேறு யாருக்கும் அது சொந்தமானது இல்லை, அவருக்கு மட்டுமே சொந்தமானது. அவர் மட்டுமே தேவன், அவர் மட்டுமே நித்தியராக இருக்கிறார், அவர் மட்டுமே சகல வல்லமையும் உள்ளவராக இருக்கிறார், சகல பரிசுத்தமும் உள்ளவராக இருக்கிறார், ஞானம் உள்ளவராக இருக்கிறார். சதா காலம் எல்லா காலங்களிலும் அவருக்கு மகிமையும் வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அவர் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும், இதெல்லாம் அவருக்கு சொந்தமானது. பார்த்தீங்களா எவ்வளவு அருமையான பகுதி! நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லா கிருபையும் பொருந்தி அந்த கிறிஸ்துவிடத்திலிருந்து நமக்கு வந்து சேருகின்றன. இவ்வளவும் இருக்கிற பொழுது இந்த காலங்களை நம்ம எப்படி பாசிட்டிவா பயன்படுத்தி அவர்களை தங்கி இருக்கணும்? உலகத்தான் மாதிரி ஒரு வாரத்திலிருந்து கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கிறிஸ்தவ மாதிரி வாழ பாருங்க, கிறிஸ்தவ சாட்சி இருக்க நீங்க முயற்சி செய்யுங்க. உங்களை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவன் யோசிச்சு எப்படிப்பா உன்னாலெல்லாம் இப்படி சமாதானமா இருக்க முடியுதுன்னு கேட்கணும். ஏன் இவ்வளவு சகல கிருபைகளும் பொருந்திய அந்த கிருபையின் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார், போஷிக்கிறார்னு நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனா சில பேர் இருப்பீங்க, இங்க இந்த விதமாக இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்தவர்களாக நீங்க இல்ல. எத்தனையோ தடவை எதை எதையெல்லாம பயன்படுத்தி ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். பார்வோனோட கூட ஆண்டவர் மோசே மூலமாக பேசி செய்தி கொடுத்தார். உங்களுக்கும் அந்த செய்தி வந்துகிட்டு இருக்கு, வீட்டில இருந்து வருது, சர்ச்சில் இருந்து வருது, நண்பர்களிடத்தில் இருந்து வருகிறது. ஆண்டவரை நேசி, உன்னுடைய பாவத்திலிருந்து நீ விடுபடு. அவர் மட்டுமே உன்னுடைய பாவத்துக்கு மன்னிக்க கூடியவராக இருக்கிறார். உன்னுடைய பாவங்களுக்காக தன்னை பலி கொடுத்தவர் அந்த இயேசு மட்டுமே. அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார், ஆனா அந்த செய்தி காதல விழுகுது, ஆனா அது உள்ள போகாம இருக்குது. இந்த காதல போய் அந்த காதல போயிருது. ஏன் அப்படி இருக்கிறீங்க? ஏன் இருதயம் கடினப்பட்டு போயிருக்கிறீங்க? ஏன் தொடர்ந்து உங்க சிந்தனைகளிலும் உங்க வழிகளிலும் நீங்க போய்கொண்டிருப்பது உங்களுக்கு தப்பா படலையா? இவ்வளவு பெரிய தேவன், இவ்வளவு அருமையான தேவன், வளவரான தேவன், இந்த உலகத்தையெல்லாம் போஷிக்கிற தேவன், அவரை நீங்க ஏன் அவர்கிட்ட இயேசு கிறிஸ்து மூலமாக வரக்கூடாது? இயேசு கிறிஸ்துவ இன்னைக்கே நீங்க விசுவாசித்து இத்தனை சகல விதமான ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்திருக்கிறோமே, அத்தனையும் நீங்க அனுபவிக்க முடியும் தெரியுமா? நீங்க அனுபவிக்க முடியும். எப்படி அனுபவிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவின் மேலும் உங்களுடைய விசுவாசத்தை வைக்கிறதன் மூலமா. வேறு எந்த தேவர்களின் மேலும் மட்டுமல்ல, இந்த உலகத்தின் மேலும் அல்ல. ஆண்டவரே, நீர் மட்டுமே எனக்கு ஆண்டவர், இன்றிலிருந்து உண்மையே விசுவாசித்து உமக்காகவே வாழப்போகிறேன் வருகிற அத்தனை பேருக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், ஒட்டு மொத்தமா கிடைக்கும். ஏன்னா அந்த ஆண்டவர் தருகிறார். இது சத்தியமான வார்த்தைகள், வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. இது ஆண்டவருடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை விசுவாசித்து, இயேசுவ விசுவாசித்து இந்த ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த நாளிலும் கூட நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாக அநேக சத்தியங்களை எங்களுக்கு விளக்கி வெளிப்படுத்தி இருக்கிறீர், போஷித்திருக்கின்றீர். விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் இந்த சத்தியங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக பார்க்கிற பொழுது, இது எவ்வளவு பெரியவர், எவ்வளவு கிருபை வாய்ந்த தேவனாக இருக்கிறீர் என்பதை அறிந்து இந்த ஓய்வு நாளிலும் கூட நாம் சந்தோஷப்படுகிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனுக்கு என்றும் எல்லாமே ஆனந்தத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த இயேசுவையும் கூட உம்மை அறியாதவர்கள் இந்த கூட்டத்தில் இருந்தால் அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் உன் பக்கமாக திருப்பும். ஆண்டவரே, இன்றைய நாள் கிருபையின் நாள் என்று சொல்லி இருக்கிறீரே, அதே போல அவர்கள் கிருபையின் மூலமாக போஷிக்கப்படும் விதமாக அவளுக்கு விசுவாசத்தை கொடுக்கும், நித்திய ஜீவனை கொடுக்கும். ஆண்டவரே, அதை நீர் இலவசமாக கொடுக்கிறவராக இருக்கிறீர். மனிதனில் உள்ள எந்த தரத்தையும் பார்த்து நீர் அதை அவனுக்கு கொடுப்பதில்லை. இந்த காலத்திலும் கூட நீர் மகிமை உள்ளவராக உம்முடைய ஆவியின் மூலமாக கிரியை செய்யும். ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய நாம மகிமைக்காக செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமென்.